உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் உலகம்
ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 5:30 அளவில் நமது ஆக்லாந்து மாநகரின் பிளானட் எஃப்எம் ஆடியோ 104.6 எஃப்எம் என்கின்ற அலைவரிசையின் மூலமாக உலகின் மூலை முடுக்கெல்லாம் இணையதளம் வாயிலாக உங்கள் அனைவரையும் வந்தடைவதில் பெருமிதம் கொள்ளுகின்றோம். தமிழ் இலக்கியத்தின் தொன்மையும் பெருமையும் சாற்றும் விதமாக இந்த நிகழ்ச்சி அமைய வேண்டும் என்பது எமது விருப்பம். ஆகவே அன்பர்களே, உங்களது கருத்துக்களை இவனை 0217391879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விருப்பம் உண்டென்றால் எம்மை இதே தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். இனி நிகழ்ச்சிக்குள் செல்வோமா?
வணக்கம் அன்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் சொல்வேந்தர் திரு மதுரை சோசுவாமி சுந்தரம் ஐயா அவர்களது ராம ராவண வதம் என்கின்ற தலைப்பில் அவர் பேசிய ஒரு பேச்சை உங்களுக்கு தரவிழைகின்றேன். ராம அவதாரத்தின் நோக்கம், சீதை, ராவணன், ஹனுமன் இவர்களை பற்றி அவர் தரும் குறிப்பு, மற்றும் கம்ப ராமாயணத்தில் உள்ள சில பாடல்களுக்கு அவர் கூறும் விளக்கம் மிக அருமையாக உள்ளது. கேட்டு இன்புறுவோமா?
சரணம் என்றடையில் வீழ்ந்து தாழ்ந்தெழும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறு.
முதல்ல தலைப்பு என்ன, யார் காரணம், எது காரணம், ராமகாதைக்கு என்ன நோக்கம்? ஒண்ணுதான் நோக்கம், ராவண சம்ஹாரம். ஆமா, இந்த ராமன் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து ராவணனை சம்ஹாரம் பண்ண முடியாதா? அழகா பண்ணலாம். அப்ப எதுக்கு சார் இங்க வந்தான்? 12 வயசுல கல்யாணம், அடுத்து 12 வருஷம் பொண்டாட்டியோட வாழ்க்கை எங்க, அயோத்தியில 24 வருஷம். அதுக்கப்புறம் வரத்தினாலே அல்லது சாபத்தினாலே எப்படியோ வச்சுங்க புறப்பட்டு 14 வருஷம் காடு, 24 14 38 வருஷம். அதுக்கப்புறம் ராவண சம்ஹாரம், அதுக்கப்புறம் வந்து இங்க ஆட்சி. எதுக்கு இவ்வளவு காலம் ராமனுக்கு? பிறந்ததுல இருந்து 38 வருஷம் கழிச்சுதான் ராவண சம்ஹாரம் நடக்குது. இவ்வளவு காலம் தேவையா? நரசிங்கம் மாதிரி வந்தான், வென்றான், சென்றான், போயிருக்கலாமே. அப்ப என்ன புரியுது, இந்த காவியத்துக்கு 2 நோக்கம். 1, ராவணனை வதம் செய்வது. 2, ஒரு மனிதன் மனிதனாக வாழ்ந்தால் தெய்வமாகலாம் என்று காட்டுவது. அதுக்குத்தான் ராமனுக்கு 38 வருஷம் தேவைப்படும். ஒரு மனிதன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அதுக்குத்தான் சார் 38 வருஷம். இந்த வருஷம் எல்லாம் நான் போட்டது இல்ல, தே ஞானசுந்தரம் அற்புதமா கணக்கு போட்டு பார்த்து எழுதியிருக்கார், பச்சையப்பன் கல்லூரி பழைய பேராசிரியர். வருஷம் முதற்கொண்டு எந்த தேதின்னு கண்டுபிடிச்சிருக்கார். அப்போ எது காரணம், முதல்ல எடுத்த அவதாரம் மச்சாவதாரம், மீன் தண்ணிக்குள்ளதான் கிடக்கும். இரண்டாவது எடுத்த அவதாரம் ஆமை, தண்ணியிலையும் இருக்கும் தரையிலையும் இருக்கும். மூணாவது பன்றி, தரையில தான் இருக்கும். நாலாவது நரசிங்கம், பாதி மனுஷன் பாதி மிருகம். அஞ்சாவது கட்டையா குட்டையா வாமனாவதாரம். ஆறாவது கோபமான பரசுராம அவதாரம். ஆறு அவதாரம் எடுத்த பின்னால் ஏழாவதாக எடுக்கப்பட்ட அவதாரம் ராமாவதாரம். இந்த ராமாவதாரத்துக்கு எது காரணம்? ராவண வதை காரணம் ஒன்று. ரெண்டு, மனிதனாக வாழ்வது எப்படி என்று உலக மக்களுக்கு காட்ட வேண்டும். ராமன் தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொள்ளவே இல்லை, ஒரே ஒரு இடத்துல தெரியாம சொன்னான். அதத்தான் ராஜாராம் ஐயா அருமையா சொன்னார். இந்த இடம் பாத்தீங்களா, ஆஞ்சநேயனை பத்தி சொல்ற பொழுது லக்ஷ்மணன் கிட்ட ராமன் சொல்றான், இது யாருரா, சிவபெருமானா பிரம்மாவா? நிறுத்திட்டான். திருமாலான்னு சொல்லல, ஏன், நான் தாண்டா திருமால், அப்புறம் இவன் எப்படிரா திருமாலா இருக்க முடியும்? சொல்லாமல் சொன்னது, தன்னை மீறி வந்தது. அங்க மட்டும் கேக்குறான், வில்லார்தோல் இளைய வீர விரிஞ்சனோ விடைவலானோ, மற்றபடி தன்னை அவதாரம் என்று காட்டிக்கொள்ளவே இல்லை, கடைசி வரைக்கும் காட்டிக்கொள்ளவில்லை. மனிதன் மனிதனாக வாழ்ந்தால் தெய்வமாகலாம். வால்மீகியின் ராமன் மனிதன், துளசியின் ராமன் தெய்வம், கம்பனுடைய ராமன் மனிதனாக பிறந்து தெய்வ நிலைக்கு உயர்ந்தவன். சரி, எது காரணம்? இந்த ரெண்டும் காரணம். இப்ப இந்த நோக்கம் நிறைவேறதுக்கு யாரு காரணம்? காந்தையரு கணியனைய ஜானகியார் பேரழகும் அவர்தம் கற்பும் ஏந்து உயத்து ராவணனார் காதலும் அச்சூர்ப்பனகை இழந்த மூக்கும் வேந்தர் பிரான் தயரதனார் பணியதனால் வெங்கானில் விரதம் பூண்டு போந்ததுவும் கடைமுறையே புரந்தரனார் பெருந்தவமாய் போயிற்றம்மா. இந்த பாட்டு தான் எனக்கு இன்னைக்கு தலைப்பு. எத்தனை பேர் காரணம் தெரியுமா? அஞ்சு காரணம். இல்லைன்னா ராவணன் கிட்ட போக முடியாது சார். ராவணன் யாரு தெரியுமில்ல? ராவணன் ஈஸ்வரன். உலகத்தில ஈஸ்வரப்பட்ட ரெண்டு பேருக்கு தான் உண்டு, ஒன்னு ராவணேஸ்வரன், இன்னும் ஒன்னு பரமேஸ்வரன். அந்த ஐயாவுக்கு சந்தேகம் வருது, சார் சனீஸ்வரனை விட்டுட்டீங்களேங்கிறாரு. சரிதானா ஐயா, சனீஸ்வரனை விட்டுட்டீங்களேங்கிறாரு. அது சனீஸ்வரன் இல்ல, சனை சரண். சனை சரண்னா மெதுவாக சஞ்சரிப்பவன். ஒவ்வொரு வீட்டிலையும் 2.5 வருஷம் இருந்து அந்த ஆளை உண்டு இல்லன்னு ஆக்கிட்டு தான் போவான். சனை சரண் பயந்து போய் நம்ம சனீஸ்வரன் மாத்திட்டோம். அது உண்மையில என்ன? சனை சரண் ரெண்டு பேருக்கு தான் ஈஸ்வர பட்டம், ஒன்னு பரமேஸ்வரன், இன்னும் ஒன்னு ராவணேஸ்வரன். அவனை அசைக்க முடியாது. அஞ்சு காரணங்கள். எது காரணம்? ராவண வதையும் மனிதனாக வாழ்ந்து காட்டுவதும் காரணம். அதுக்கு யாரு காரணம்? அஞ்சு பேர் காரணம். முதல் ஆள் யாரு? நம்ம சீதா தேவி. பேரழகி, அதுதான் வம்பு. சீதை கொஞ்சம் என்ன மாதிரி இருந்திருந்தா ராமாயணமே கிடையாது. என்னங்க, அதுதான் அநியாயம். சீதை அழகா இருந்துட்டா, அழகா இருந்தாளா, பேரழகியா இருந்தா. அத கம்பன் அழகா சொல்றான் பாத்தீங்களா, மன்மதன் கோல் எடுத்தானா, அமுதத்தை கொண்டாந்து அமுதத்துல அந்த கோலை அப்படி தேய்ச்சானா, இந்த மைக்கூடு வச்சு அந்த காலத்துல எழுதுவாங்க பாருங்க, அப்படி அப்படி தேய்ச்சி விட்டு சீதாதேவி மாதிரி வரையணும்னு மன்மதன் நினைச்சானா. எழுதி எழுதி பாக்கிறானா, ஒன்னும் புடிகளையும் திகச்சு போய் உட்கார்ந்துட்டானா. ஆதரித்து அமுதில் கோல் தோய்த்து அவயவம் அமைக்கும் தன்மை யாதன திகைப்பதல்லால் மதனர்க்கும் எழுத ஒண்ணா சீதை. மன்மதனால கூட எழுத முடியலையா, அவனுடைய அழகு பேரழகு. சுந்தரகாண்டத்திலே அந்த பேரழகு தெரிந்தது. தவம் பண்ண பொழுது பேரழகு தெரிந்தது. கணவனை நினைந்து வாழ்ந்த பொழுது பேரழகு தெரிந்தது. அவ அழகியா இல்லாம இருந்திருந்தா இந்த ராமாயணம் கிடையாது. ஒன்னாச்சா, வேகமா போறேன். ரெண்டு, அவ கற்புள்ளவளா இருந்தா, அதான் ரொம்ப விவகாரம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தாள்னா இந்த ராமாயணமே கிடையாது. கம்பன் பாடுறான் பாருங்க, யாரு வாயால பாடுறான் தெரியுமா? அதான் ரொம்ப சிறப்பு. காந்தையருக்கணியனைய ஜானகியார் பேரழகும் அவர்தங் கற்பும். கற்புன்னா எப்படி கற்பு தெரியுமில்ல? அத நல்லா ராஜாராம் சொன்னார். இப்போ ஆஞ்சநேய சுவாமி அங்க போய் நிக்கிறார், யார்கிட்ட? சீதைகிட்ட. பெரிய திருவுருவத்தை காமிச்சு விட்டார். அடக்கிக்கோன்னா அடக்கிக்கிட்டார். இப்போ ஆஞ்சநேய சாமி ஒன்னு கேட்டார், தாயே என் தோல் உட்கார்ந்துக்கிறியா, தூக்கி கொண்ட ராமன் விட்டுறேன். அப்படி பார்த்தா, ஏண்டா ஆஞ்சநேயா, இந்த அசோக வனத்தில இருந்த பழத்தை பறிச்சு சாப்பிட்டியான்னு கேட்டா, இது கம்பன்ல இல்ல, இது கம்பன்ல இல்ல, வேற ஒரு வடநாட்டு ராமாயணம். ஆஞ்சநேயா இந்த பழத்தை பறிச்சு சாப்பிட்டியா? என்னம்மா கேக்குறீங்க? இல்ல, இந்த ராவணனுடைய திருட்டு புத்தி உனக்கு வந்துருச்சே, ஒருவேளை இந்த ராவணனுக்கு சொந்தமான இந்த அசோகவனத்து பழத்தை நீ பறிச்சு சாப்பிட்டியோன்னு நினைச்சேன். புரியுதா? அயோக்கியம் வீட்டுல சாப்பிட்டா பாவம் நம்மளுக்கு வந்துடும், யோக்கியம் வீட்டுல சாப்பிட்டா நன்மை நமக்கு வந்துடும். ஆஞ்சநேயா, ஒருவேளை அதை சாப்பிட்டியோ, அவன் திருடிக்கிட்டு வந்த மாதிரி நீயும் என்ன தூக்கிக்கிட்டு போனா அவனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? இன்னொன்னு, நான் என்ன போக முடியாமலா உட்கார்ந்து இருக்கிறேன்? இங்க 10 மாசம் ஆச்சு, சும்மாவா உட்கார்ந்து இருக்கிறேன்? இல்ல, நினைத்தால் இந்த இலங்கை இல்ல உலகத்தை எல்லாம் எரித்து விடுவேன். ஏமா, அப்ப என்ன 10 மாசமா சும்மா உட்கார்ந்து இருக்க? ஏன் தெரியுமா? இந்த பாட்டு பாருங்க, அக்ஷர லட்சம் கொடுக்கலாம். என்ன பாட்டு? அருமையான பாட்டு. அல்லல் மாக்கள் இலங்கை அதாகுமோ, இலங்கை என்னடா எனக்கு பெருசு, எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன். ராமனுக்காவது வில்லு வேணும், சுக்ரீவன் வேணும், ஆஞ்சநேய வேணும், சீதையாகிற எனக்கு இந்த ஒரு சொல் போதும், சுட்டுவிடுவேன். அப்ப ஏன் சுடாம உட்கார்ந்து இருக்க 10 மாசமா? ஏமா கேப்பனல்லையா? கேட்கல. அவ அடுத்த வரி சொன்னான், அது தூயவன் வில்லின் ஆற்றலுக்கு மாசென்று வீசினேன். ஒருவேளை நான் அப்படி சுட்டு விட்டு போயிட்டா ஊர்ல உள்ளவன் என்ன சொல்லுவான்? ராமன் பண்டாட்டியா ராவணன் தூக்கிட்டு போனா, அவளா தப்பிச்சு வந்துட்டா, இந்த ராமனுக்கு எதுக்கு கோதண்டம் வில்லு? இது கோதண்டம் இல்ல, வெறும் தண்டம்ன்றான். சொல்லுவானா இல்லையா? அவனுக்காக நான் விட்டு கொடுத்து விட்டு சிறை இருந்தேன், சிறைப்பட்டேன் இல்ல. வைஷ்ணவ பெருமக்கள் சொல்லுவார்கள், சிறை இருந்தால் ஏற்றம் கூறுவது ராமாயணம், சிறைப்பட்டால் இல்ல, சிறைப்படுவது வேறு, சிறை இருப்பது வேறு. சிறைப்படுவதுன்னா வேற வழி இல்லாம உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறது, சிறை இருப்பதுன்னா வெளியில் போவதற்கு தைரியமும் ஆற்றலும் திறமையும் இருந்தாலும் அவன் வரட்டும் என்று அவனுக்கு பெருமை தந்து காத்திருப்பது. அதனாலதான் இந்த காட்சியை பார்க்க இந்த ராமனுக்கு கொடுத்து வைக்கலையேன்னு அழுதான் ஆஞ்சநேயன். காண நோற்றிலன் அவன் கமல கண்களால் இந்த காட்சியை பார்க்க இந்த ராமனுக்கு கொடுத்து வைக்கல. எதுக்கு சொல்ல வந்தேன்? அவ கற்பு திறமை அப்படி. முதல்ல என்ன சொன்னேன்? காந்தையரு கணியனைய ஜானகியார் பேரழகு ஒரு காரணம், அவர் தன் கற்பு இரண்டாவது காரணம். சரி, இந்த ராவணன் போய் அவ மேல ஆசைப்பட்டானே. யாரு சொல்றா? ராவணன் பொண்டாட்டி சொல்றா. ராவணன் பொண்டாட்டிக்கு என்ன பேரு? மண்டோதரின்னு பேரு. திருவாசகத்தில் பாடப்பட்டவள் மண்டோதரி, மறக்காதீங்க. ஆர்கலி சூழ் தென்னிலங்கை அழகமர் மண்டோதரிக்கு பேரருள் இன்பம் அளித்த பெருந்துறை மேய பிரானை சீரிய வாயால் குயிலே தென்பாண்டி நாடனை கூவாய், திருவாசகம். மண்டோதரிய விட சீதை சிறப்பானவளான்னு கேட்டா நான் சொல்ல மாட்டேன். மண்டோதரி ரொம்ப சிறப்பு. ஏன் தெரியுமா? சீதை ராமனுக்கு பொண்டாட்டி, மண்டோதரி ராவணனுக்கு பொண்டாட்டி. ராமனுக்கு பெண்டாட்டியாய் இருப்பது சந்தன மரத்தில் சுற்றி கொள்ளக்கூடிய கொடி மாதிரி, ராவணனுக்கு பெண்டாட்டியாய் இருப்பது கருவேல மரத்து முள்ளில் சுற்றி கொண்ட கொடி மாதிரி. அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா அந்த மண்டோதரி. ராவண இறந்து போயிட்டான், இப்ப அந்த பொண்ணு என்ன கம்பீரமா பாடுற பாத்தியலா, அங்கதான் இவ்வளவு கதை. இந்த பாட்டு அப்ப பாடுற பாட்டு. இறந்ததுக்கு பின்னாலே மண்டோதரி பாடுகிறாள். யார் இறந்த பின்னாலே? ராவணேஸ்வரன் விழுந்து கிடக்கிறான். இதுவரை வீர மகளையும் வெற்றி மகளையும் திருமகளையும் தழுவிய மார்புக்கு சொந்தக்காரன் இப்பொழுது மண்மகளை தழுவிக்கொண்டு முதுகெல்லாம் காயமாக கீழே விழுந்து கிடக்கிறான். கட்டின பெண்டாட்டி பாடுறா இந்த பாட்டு. ஒரு பாட்டு தான் என் தலைப்பு இன்னைக்கு. யார் காரணம், எது காரணம்? இந்த பாட்டிலே சொன்னான் கவிச்சக்கரவர்த்தி, காந்தையரு கணியனைய ஜானகியார் பேரழகும். பேசிட்டு அந்த பாட்டு பாடமாயிரணும், நம்ம நோக்கம் அது. அவர் தங் கற்பும் ஏந்து புயத்து ராவணனார் காதலும், அக்ஷர லட்சம் கொடுப்பருன் வாக்கிற்கு அருட்கவி அற்புதமே என்னார் திருலோக சீதாராம். அக்ஷர லட்சம் கொடுப்பான் அந்த வரிக்கு. என்ன கொண்டாட்டி புருஷனை பத்தி சொல்றா, மறக்காதீங்க, புருஷன் யாரா? ஏந்து புயத்து ராவணனாராம், அந்த மார்பிலே கிடந்தவள் மண்டோதரி. சரிதானே, மாரணம் பொருத மார்பு வரையினை எடுத்த தோல், நாரத முனிவர்கேற்ப நயம்பட உரைத்தனா, தாரணி மௌலி பத்து சங்கரன் தந்த வாழ், வீரம் அவளதுக்கும் சொந்தக்காரன் ராவணேஸ்வரன். கீழே பூமிக்கு கீழே சண்டைக்கு போனானா, எட்டு யானையும் திரண்டு வந்துதான். நெஞ்ச காமிச்சானா, ஒரு முட்டு முட்டு நிச்சான், பதினாறு தந்தம் மார்பில பாதிச்சான், எட்டு யானையும் தந்தத்தை ஒடிச்சுக்கிட்டு ஓடி போயிருச்சான். இவன் நெஞ்சில பதினாறு தந்தம் மாட்டிக்கிச்சான் பாதி பாதியா. பக்கத்தில் இருந்த தம்பி, அண்ணா இத எடுக்காதே, வைரப்பூன் போட்டு மாட்டுனானா. இவன் வைரப்பூன் போட்டு மாட்டிக்கிட்டானா. சாரு செப்டிக் ஆகாதான்னு கேட்காதீங்க, என்ன நம்ம உடம்பா முள்ளு குத்தின உடனே மூணு நாளைக்கு கஷ்டப்பட, அது ராவணேஸ்வரனுங்க. அரணிருந்த மலையடுத்த அண்ணாவோ அண்ணாவோ, சூலியை வெற்பினோடும் தூக்கிய விஷயத்தோளாய். சூலினா யாரு? சூலமேந்திய சிவபெருமான். கைலாசத்தை அப்படியே தூக்குனவே ராவணேஸ்வரன். இந்த பெண்டாட்டி புருஷனை எப்படி சொல்றான்னு பாருங்க. என்ன காந்த எருக்கணி எனைய ஜானகியார் பேரழகும், அவர் தங்கற்பும் ஏந்து புயத்து ராவணனார் காதலும். ஏந்து புயத்து ராவணரார், இவளை ஏந்திய புயத்துக்கு சொந்தக்காரன் ராவணன் சொல்லல, ராவணனார். புரியுதா? புருஷம் பேரை பொண்டாட்டி சொல்றது இல்ல. ஏன் தெரியுமா சொல்றது இல்ல? சொன்னா அவன் மனசை விட்டுட்டு வெளியில போயிருவானா. இந்த மனசுக்குள்ளே இருக்கான்ல, வாய் விட்டு சொல்லிவிட்டா வெளியில போயிருவானா. இப்ப சொல்லி பாக்கறான், அப்படியாவது போகட்டுமே, அது வேற விஷயம். அவ பேசவே மாட்டா. புருஷம் பேரை பொண்டாட்டி பழைய காலத்துல ரெண்டு தடவை சொல்லலாமா? பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் எழுதுறார், ரெண்டு முறை சொல்லலாம். எப்ப சொல்லலாம்? அவன் கூட தனியா படுத்து இருக்கிற பொழுது அவன் பேரை சொல்லி கூப்பிடலாம், தப்பில்ல. ரெண்டாவது, அவன் இறந்து போயிட்டான்னா, அப்போ அவன் கூட தனியா இருந்தத நினைச்சு அவன் பேரை சொல்லி அழுது அப்படியே உயிரை விட்டுருவான். இப்ப அந்த ரெண்டாவது இடத்துல நிக்கிற நம்ம, ராவணன் இறந்து போயிட்டான், பெண்டாட்டி வந்து நிக்கிறா, அவன் பேரை சொல்லணும். ராவணன் சொல்லல, ராவணனார்னா. என்ன அர்த்தம்? தனியா இருக்கிற போது கூட அந்த ஆளை ராவணனார்னு அருவிகுதி போட்டுத்தான் கூப்பிட்டுருக்கான். அந்த வார்த்தை இப்ப வருது. காந்த எருக்கணியனைய ஜானகியார் பேரழகும், அவர் தன் கற்பும் ஏந்து புயத்து ராவணனார் காதலும், அச்சூர்ப்ப நகை இழந்த மூக்கும். இதுக்கெல்லாம் யாரு காரணம்? இந்த நாத்தனார் காரணம். யாருக்கு நாத்தனார்? மண்டோதரிக்கு நாத்தனார் காரணம். அது என்னமோ தெரியல, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மாமியாரும் நாத்தனாரும் என்னைக்குமே தகராறாத்தான் இந்த பிள்ளைகள் நினைக்குது. சொந்தத்திலையா இருந்தா கூட அப்படித்தான். அழகு என்ன, இந்த சூர்பனக மூக்கு போச்சியா? ஏது, யார் இந்த மூக்க வெட்டினதுன்னு கேட்டானா, ராவணேஸ்வரன் கிட்ட இந்த சூர்பனக சொல்ல வேண்டியத பூரா சொல்ல. அவன் அத்தனையும் மறந்தான், கேட்ட மங்கையை மறந்திலாதான். இதயமான் சிறையில் வைத்தான் இலங்கை வேந்தன். அந்த பெண்ணை எங்க வச்சான்? இதயமான் சிறையில் வைத்தான். மயிலுடை சாயலாளை வஞ்சியா முன்னம், நீண்ட எயிருடை இலங்கை நாதன் இதயமான் சிறையில் வைத்தான். அதனால வந்த வம்பு. எனக்கு ஒரு சந்தேகம், இந்த சூர்பனக மூக்க வெட்டினான்ல இந்த லக்ஷ்மணை, நாக்க வெட்டி இருந்தா மண்டோதரி தப்பிச்சிருப்பாளே. அத மண்டோதரி அழகா சொன்னாளா, மூக்கிழந்த பாவி, அந்த மூதேவி சூர்பனகை நாக்கிழந்து போயிருந்தால் நல் தாலி பிழைத்திருக்கும். என் தாலி தப்பிச்சிருக்குமே, இது எங்க இருக்கு? இது கம்பராமாயணத்துல இல்லீங்க? அற சிங்கார வடிவேலன்னு ஒரு கவிஞர், அவர் பாடின வரி இந்த ரெண்டு வரி. மூக்கிழந்த பாவி, அந்த மூதேவி சூர்பனகை நாக்கிழந்து போயிருந்தால் நல் தாலி புழைத்திருக்கும். இவன் நாக்க வெட்டாம மூக்க வெட்டி விட்டானே. இந்த ராமாயணத்துல ரெண்டு மூக்கு, ஒன்னு சூர்பனக மூக்கு வெட்டப்பட்டு விழுந்துச்சு, இன்னொன்னு கும்பகர்ண மூக்கு, அதுவும் கடிக்கப்பட்டு விழுந்தது. ரெண்டும் பாடல் பெற்ற மூக்கு. அந்த மூக்கும் பாடல் பெற்றது, இந்த மூக்கும் பாடல் பெற்றது. என்ன காரணம்? இந்த சூர்பனகை அவ மூக்கு காரணம். எத்தனை ஆச்சு? காந்தையருக்கணியனைய ஜானகியார் பேரழகும் அவர்தங் கற்பும் ஏந்து புயத்து ராவணனார் காதலும் அச்சூர்பனகை இழந்த மூக்கும். இப்பதான் முக்கியமான இடம் வருது. வேந்தர் பிரான் தயரதனார் பணியதனால் வெங்கானில் விரதம் பூண்டு போந்ததுவும் இந்த ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் பேசாம அயோத்தியில இருந்திருந்த அந்த காட்சி நடந்திருக்காது. இவங்கள் நான் காட்டுக்கு வந்தாங்க, வினையா போச்சு. காட்டுக்கு வந்ததுக்கு யாரு காரணம்? இந்த குட்டையா கட்டையா கூனிக்கிட்டு இருப்பாளே ஒருத்தி, அவ காரணம். மந்தரை என்ற கூனி, கைகேகி காரணம், அவ கேட்ட வரங்கள் காரணம். இவ்வளவுக்கு மூல காரணம் என்ன தெரியுமா? இந்த தேவேந்திரன் தவம் பண்ணனா அந்த தவம் இப்படி எல்லாம் வந்துருச்சு. பாட்டு முடிஞ்சு போச்சு. காந்தையருக்கணியனைய ஜானகியார் பேரழகும் அவர்தங் கற்பும் ஏந்து புயத்து ராவணனார் காதலும் அச்சூர்பனகை இழந்த மூக்கும் வேந்தர் பிரான் தயரதனார் பணியதனால் வெங்கானில் விரதம் பூண்டு போந்ததுவும் கடை முறையே புரந்தரனார் பெருந்தவமாய் போயிற்றம்மா. புரந்தரன்னா யாரு? தேவேந்திரன். அவன் கஷ்டப்பட்டான், இந்த ராவணனை கொல்ல முடியாதா, இந்த கும்பகர்ணனை கொல்ல முடியாதா, இந்த இந்திரஜித்தை கொல்ல முடியாதா, தவிச்சான். இவ்வளவு அவன் பண்ண தவத்தினாலே வந்தது. ரெண்டு விஷயம் சொல்ல போறேன். இப்போ எது காரணம், யார் காரணம்? எது காரணம்? ராமனுடைய அறக்கருணையும் மறக்கருணையும் காரணம். யார் காரணம்? இத்தனை பேரும் காரணம். இத கவிச்சக்கரவர்த்தி ராமாயணத்துல முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டே போறான். ஆவேசு ஐயர் அதை பாராட்டுறார். எத நோக்க என்ன? ராவணன் வதை அங்கங்க சொல்லிக்கிட்டு போறான். கூனி வர்றா. கூனி எப்படி வந்தாளா? இன்னல் செய் இராவணன் இழைத்த தீமை போல் துன்னரும் கொடுமன கூனி தோன்றினாள். ராவணன் பண்ண தீமை மாதிரி கூனி வந்தா இந்த படிக்கிறவனுக்கு என்ன தோணும்? ஓஹோ, இந்த ராவண சம்ஹாரத்துக்கு ஏற்பாடாகுது. இங்க இருந்து கூட்டிக்கிட்டே போறான் நம்மள. ஊற முழுக்க அடிப்பட நோக்கம் முழுக்க வந்துகிட்டு இருக்கும். ஒரு நூலுக்கு நடுவில், அட புரிகிறாப்புல சொல்லவா, கழுத்துல நூறு மணிகளை கோர்க்கிறோம். இந்த நூல் முழுக்க இருக்கணுமா இல்லையா? இந்த நூல்ல தானே நூறு மணியை நிக்குது. இந்த நூல் மாதிரி அந்த காப்பிய நோக்கம் போய்கிட்டே இருக்கும். ரெண்டு நோக்கம் சொன்னேன், ஒன்னு ராவண வதை, இன்னொன்று தெய்வமாக மாறக்கூடிய ராமன். இந்த ரெண்டையும் சொல்லிக்கிட்டே போறார். ராவண வதை இங்க எல்லாம் ஆரம்பிச்சாச்சு. தாடக விழுந்தாலாம் கொடி விழுந்த மாதிரி இருந்துச்சான். கைகேகி வரங்கேட்டாலாம் அரக்கர் பாவமும் அல்லவர் இயற்றிய அறமும் துறக்க நல்லருள் துறந்தனள் தூமொழி மடமான். அரக்கர் பண்ணன பாவத்தினால கைகேகி வரங்கேட்டாள். சூர்பனக வந்தாளாம். நீலமா மணிமுடி நிருதர் வேந்தனை மூல நாசம் பெறம் முடிக்கும் ஒயம்பினாள். இலங்கையர் கோனை முடிக்கணும்னே வந்து சேர்ந்தா. சொல்லிக்கிட்டே போறாரா? இதே மாதிரி ராமனை கடவுள் என்று நிலை நிறுத்துவதற்காக சாதாரண மனுஷன் தசரதனுக்கு புள்ள சீத பிரிஞ்சா நீங்களும் நானும் அழுத மாதிரி அழக்கூடியவன், அப்பா இறந்து போனா அழக்கூடியவன், தம்பி இறந்த மாதிரி கிடந்தா அழக்கூடியவன், உங்களையும் என்னையும் மாதிரி. ஆனா மறந்துடாதீங்க, இது கடவுள் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கான், வேற ஒண்ணும் இல்ல. இது முழுக்க வேஷம். இது வேஷத்திலையும் பொல்லாத வேஷம், மத்ததெல்லாம் மாயை. இது அதிரேக மாயை. கருடன் சொல்லுவான், ஆரே இவ் அதிரேக மாயை அறிவார். என்ன அதிரேக மாயை? அதிரேச மாயை இல்ல, என்னது? அதிரேக மாயை. மாயைனா மாயம் பண்றவனுக்கு தெரியும். இது பண்றான் பாத்தீங்களா, என்னது? ஒரு பேப்பர் எடுப்பான், டப்பா எடுப்பான், அதுக்குள்ள இருந்து நூல் நூலா கொண்டாடுவான். நம்ம இந்த பள்ளிக்கூடத்துல பாத்திருக்கோமா இல்லையா? அது மாதிரி அவனுக்கு தெரியும் என்ன பண்றேன்னு. இது வேடிக்கைடா, நீதான் மாயம் பண்ற, உனக்கே தெரியாத மாதிரி நடிக்கிறியடா, இது என்னடா மாயை? யாரே கொல்லென்றுரைத்தி கொலையுண்டு நிற்றி யாரே இவ்வதிரேக மாயை அறிவார். இருங்க, ராமனை கடவுள்னு காட்டிக்கிட்டே போறான். அத சொன்னா என் பேச்சு முடிஞ்சு போச்சு. ராமனை கடவுள்னு எங்க ஆரம்பிக்கிறான்? முன்னால உள்ளதெல்லாம் விட்டுடுறேன், நேரம் கிடையாது. ராமாயணம் இருக்கே 10,000 பாட்டு, இடைப்பாடல்களை நடுவுல சேர்ந்த பாட்டை சேர்த்தா, மிகைப்பாடலை சேர்த்தா 12,000 பாட்டு. இன்னொரு கம்பன் வருவானோ, இப்படியும் கவி தருவானோ, அப்படின்னு பாடப்பட்ட பாட்டு. வாழ்க்கையில சுகம் என்ன தெரியுமா? வெயிர் கேற்ற நிழல் உண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு, கையில் கம்பன் கவி உண்டு, கலசம் நிறைய அமுதுண்டு. மது உண்டு இல்ல, கலசம் நிறைய அமுதுண்டு. இது மாதிரி சுகம் வேற எங்க உண்டு? கையிலே அமுதம், ஒரு கையிலே கம்பன் நூல், வேற ஒண்ணுமே வேண்டாம். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை கடவுள்னு காட்டுற இடத்தை அப்படி லேச தொட்டு காமிச்சுட்டு விட்டுறேன். சீதாதேவி கல்யாணத்துக்கு நிக்கிறா, ராமன் மாப்பிள்ளையா வர்றான், எல்லாரும் பாக்குறாங்க. தோளை பார்த்தவர்கள் தோளையே பார்த்தார்கள், தாளை பார்த்த பெண்கள் தாளையே பார்த்தார்கள், கையை பார்த்த பெண்கள் கையையே பார்த்தார்கள். முழுக்க யாரும் பார்க்கல, கடவுளை யாரு முழுக்க பார்க்க முடியும்? முடிச்சுட்டான். அப்ப யார் கடவுள்? இந்த சமயவாதிகள் கடவுளை ஒரு காலம் பார்க்க முடியாது. இவன் பூரா ஒரு பக்கத்தை பார்த்துட்டு விட்டுட்டு போயிட்டான், முழுக்க பார்க்க முடியலை. தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகளர் கமலம் அன்ன, தாள் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டாரும் அகுதே. எனக்கு ஒரு சந்தேகம், தோளை சொல்லிவிட்டு காலை சொல்லிவிட்டு கைய சொல்றான், இது என்னங்க முறை? தோல் கையு தாள் அப்படி வரணும், இல்ல தாள் கையு தோல் அப்படி வரணும், அதனைய வரிசை. இந்த கம்பன் என்ன வரிசைய மாத்தறானே? ஏன் தெரியுமா மாத்தனா? அவன் அரிசியில் சித்திரம் தீட்டக்கூடியவன், அரிசியில் சித்திரம் தீட்டக்கூடியவன். ஏன் மாத்தனான் தெரியுமா? இது பெண்கள் பார்க்கிற பார்வை. யார? ராமன். பெண் சம்பந்தப்பட்டது இந்த மூணும். தோல் கண்டார் தோளையே கண்டார், தாடகையை வெற்றி கண்ட தோல் முதல் காட்சி. தொடுகளர் கமலமன்ன, தாள் கண்டார் தாளையே கண்டார், அகலிகையை காப்பாற்றியது திருவடி. மூணாவது தடக்கை கண்டாரு மகதே, வில்ல முறிச்சு சீதையை மனம் செய்து கொண்டது இப்போ கை. நிகழ்ச்சி வரிசையில் சொன்னானே தவிர உறுப்பு வரிசையில் சொல்லவில்லை. பெண்கள் பார்த்தார்கள், மூணும் பெண் சம்பந்தம். நல்ல கையை தட்டலாம். இப்போ உங்களுக்கு ஒன்னு சொல்றேன், நீங்க என்ன மன்னிச்சுக்கணும். பல பேர் சொல்றாங்க, இந்த காரக்குடிக்காரங்கள்ட்ட கைதட்டு வாங்குறதுக்குள்ள, ஆமாமா நான் உள்ளதை சொல்றேன், இந்த காரக்குடிக்காரங்கள்ட்ட கைதட்டு வாங்குறதுக்குள்ள காஞ்சிபுரத்தையே வளைச்சு கையில பிடிச்சு போடலாம்ங்கிறான். ஏங்க என்ன கட்டு, நல்லா தட்டுனுங்க. இந்த பாருங்க, இப்படி தட்டுனீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்படி இந்த பாருங்க, இப்படி இது நல்லா தட்டுங்க. வீட்டுல உட்கார்ந்து சும்மாவே தட்டுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. டாக்டர்கிட்ட போக வேண்டாம், டாக்டர்கிட்ட போக வேண்டாம். டாக்டர் அழகப்ப செட்டியார் புண்ணியவான் சொல்லுவார், உனக்கு வியாதி வந்துட்டா டாக்டர்கிட்ட போ, ஏன்னா டாக்டர் பொழைக்கணும். மருந்து சீட்டு எழுதி கொடுப்பார், மருந்து கடைக்கு போ மருந்து வாங்கு, ஏன்னா மருந்து கடைக்காரன் பொழைக்கணும். மருந்து சாப்பிடாதே, ஏன்னா நீ பொழைக்கணும். எழுதியிருக்காருங்க, தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகளர் கமலம் அன்ன, தாள் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டாரும் அகுதே. ஏன் தெரியுமா? அது இப்ப நடந்த நிகழ்ச்சி, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கான், அதனால நிகழ்ச்சியை சொல்லாம அகுதே என்ன. அடுத்த வரிதான் முக்கியம். வாள் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார், ஊழ் கொண்ட சமயத்தன்னார் உருவு கண்டாரை ஒத்தார். சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரட்டி மலைந்தனர். திருவாசகம். சமயவாதிகள் மாதிரி கடவுளை ஒரு பக்கம் பார்த்தார்களே தவிர முழுக்க பார்க்க முடியவில்லை. இன்னொரு இடம் பாருங்க, அது ரொம்ப அற்புதம். பரதன் சொல்றான், மூணு தாய்மார்களையும் கூட்டிக்கிட்டு பரதன் வந்துட்டான் குகன் கிட்ட. குகன் மூணு பேரையும் யாருன்னு கேக்குறான். விதவ கோலம் மூணு பேரும். இது யாரு? கோசலாதேவி நிக்கிறான், பட்டத்து ராணி. இப்ப பரதன் சொல்ல போறான், இது யாருன்னு சொல்லணும். அங்க ஒரு பாட்டு, அருமையான பாட்டு. சுற்றத்தார் தேவரோடும் தொழ நின்ற கோசலையை. கோசலைய சொந்தக்காரங்கள்லாம் கும்பிடுறாங்களாம், தேவர்கள்லாம் மேல இருந்து கும்பிடுறாங்களாம். ஏன் சொந்தக்காரங்கள்லாம் போய் ராமனை கூட்டிக்கிட்டு வான்னு கும்பிடுறாங்க, தேவர்கள் எல்லாம் ராமனை கூட்டிக்கிட்டு வந்துடாதேன்னு கும்பிடுறாங்க. வந்த காரியம் நடக்காது இல்ல. பிள்ளையாருக்கு தேங்க சூளை போட்டவன் மழை பெய்யப்படாதுன்னு தேங்காய் உடைக்கிறான், நெல்லு போட்டவன் மழை பெய்யணும்னு தேங்காய் உடைக்கிறான். ரெண்டு பேரும் நல்ல வேலை தேங்காய உடைச்சாங்க, பிள்ளையார உடைக்காம. அவ்வளவு. அது மாதிரி என்னதான் செய்யறது? ரெண்டு பேரும் சுற்றத்தார் தேவரோடும் தொழ நின்ற கோசலையில் தொழுது நோக்கி குற்றத்தார் குறிசில் இவர் யார் என்று குகன் வினவன். இந்த மகாராணி மாதிரி இருக்கிறாளே இவ யாரு? வேடன் கேட்டான். அன்பின் இன்னொரு வடிவமான அவன் கேட்டான், குகன் கேட்டான். பரதன் பதில் சொல்ல போறான். அருமையான இடம். சுற்றத்தார் தேவரோடும் தொழ நின்ற கோசலையை தொழுது நோக்கி குற்றத்தார் குறிசிலிவர் ஆரென்று குகன் வினவ, கோக்கள் வைகும் முற்றத்தான் முதல் தேவி, ராஜாக்களெல்லாம் வந்து காத்திருக்கக்கூடிய முற்றத்துக்கு சொந்தக்காரனான தசரத சக்கரவர்த்தியின் பட்டத்து ராணி முதல் தேவி. எப்படி எப்படி முற்றத்துல வந்து காத்து கிடப்பாங்களாம் சக்கரவர்த்தி எப்ப வருவாருன்னு. கோக்கள்னா ராஜாக்கள், கோக்கள் வைகும் முற்றத்தான் முதல் தேவி. அடுத்ததுதான் முக்கியம். மூன்றுலகும் இன்றானை முன்னின்றானை பெற்றத்தால் பெருஞ்செல்வம் யான் பிறத்தலால் துறந்த பெரியாள். மூணு உலகத்தையும் உண்டாக்கினவன் பிரம்மா. அந்த பிரம்மாவை பெற்றவன் திருமால். அந்த திருமாலை 12 மாசம் வயிற்றில் வைத்திருந்தவள் கோசலை. சார், 10 மாசமா 12 மாசமா? நான் தப்ப சொல்லிட்டனோ? 12 மாசம். நம்ம எல்லாரும் 12 மாசம். என்னங்க இந்த நேரம் நல்லா தானே இருந்தீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? அப்பா வயிற்றுல 2 மாசம், அம்மா வயிற்றுல 10 மாசம். இது பாயாசத்துல பிறந்த புள்ள, அதனாலே மொத்தம் 12 மாசம் அம்மா வயிற்றுல. கணக்கு புரியுதா? 12 மாசம் கோசல வயிற்றுல. சுற்றத்தார் தேவருடன் தொழ நின்ற கோசலையை தொழுது நோக்கி குற்றத்தார் குறிசிலிவர் ஆரென்று குகன் வினவ, கோக்கள் வைகும் முற்றத்தான் முதல் தேவி. மூன்றுலகும் இன்றானை முன்னின்றானை பெற்றத்தால் பெருஞ்செல்வம் ராமனை திருவயிறு வாய்க்க பெற்றாள். அந்த பெருஞ்செல்வத்தை இந்த பாவி பிறந்ததுனால துறந்துட்டு இப்படி வந்து சன்னியாசி மாதிரி நிக்கிறான். யான் பிறத்தலால் துறந்த பெரியாள் என்றான். அப்போ ராமனை பரம்பொருள் என்று காட்டியாகிவிட்டது. கவந்தன் கேட்கிறான், ஏண்டா மூன்று கவடாய் முளைத்தெழுந்த மூலமோ? பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மூணு நீதானோ? ராமன் பதிலே பேசல. வெய்யோ நொழி தன்மேனையின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளொடும் இளையானொடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோ அழியா அழகுடையான். அந்த பாட்டுக்கு விளக்கம் சொன்னா 80வது ஆண்டு வந்துடும். சொல்லல. கடவுளை யாரா அழைக்க முடியும்? ஐயோ, கடவுளை அழைக்க முடியாதவன் ஐயோன்னு சொல்லுவான். திருப்பான் ஆழ்வார் ஐயோன்னு பாடுவார். அப்பர் சுவாமிகள் ஐயோன்னு பாடுவார். இத்தனையும் எந்தடமோ ஐயோ ஐயோ, எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறே தேவாரம் ஐயோன்னு ஒரு வார்த்தையை வைப்பான். இப்ப முடிக்கிறேன். கடைசி இந்த வாலி, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆள் இந்த வாலி. ஏன் தெரியுமா? அவன் பிள்ளைய கூப்பிட்டான். உள்ள பேர் என்ன? அங்கதன். இவனை யாருன்னு நினைச்சேன். கடவுள் கால் தரை தோய நின்று கற்புல குற்றது. கடவுள் காலில் இந்த பூமியில படுது தெரியுதா? மாணிக்க வாசக சுவாமி சொல்லுவார், கடவுள் இந்த நாட்டிலே காலோடு நடந்து வந்தான் நான் கண்டேன்னு பாடுவார். அது மாதிரி என்ன, சிவன் புவனியில் சேவடி தீண்டினன் காண்க, சிவன் என யானும் தேரினன் காண்க. திருவாசரம் அப்படியே கம்பன் எடுத்துக்கிறான். கால் தரை தோய நின்று கட்புலக்கு உற்றதம்மா மால் தரும் பிறவி நோய்க்கு மருந்தன வணங்கு மைந்த. இந்த பிறவிதான் பொல்லாது. கடவுள் வந்தா என்ன கேட்கணும்? பிறவாம கேட்கணும். இந்த பிறவி போதும், இனிமே பிறவாமை வேண்டும். பிறவாம தரக்கூடியவன் யாரு? மால் தரும் பிறவி நோய்க்கு மருந்தன வணங்கு மைந்த. கடைசி ராவணன் அவன் சொல்லிவிட்டான். என்ன சொல்றான் தெரியுமா? சிவனுடைய சூலம் வந்தது, ராமன் செத்து போறான்ங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஒரு ஊங்காரத்தினாலே அது பொடி பொடி ஆயிற்று. இப்போ பாக்கறான் ராவணன், வந்திருக்கிறவன் மனுஷன் இல்லை, என் தம்பி சொன்னது சரி. யாரு தம்பி? விபீஷணன். புத்தி இப்பத்தான் வருது. நாசம் வந்துற்ற காலை நல்லதோர் பகையை பெற்றேன். நாசம் வந்துருச்சு, சாக போறான். கம்பீரமா சாகுறான். என்ன சொன்னான் தெரியுமா? இது சிவபெருமான் இல்ல, நான் அவரை பார்த்திருக்கேன். பிரம்மா இல்ல, அவருக்கு 4 முகம். ஒருவேளை தவன் செய்திருப்பான், அதுக்கு இவனுக்கு வயசு பத்தாது, 38 வயசு. அப்ப இவன் யாரு? ஒருவேளை மும்மூர்த்திகளுக்கும் தலைவனாய் இருக்கிற பரம்பொருளோன்னு நினைச்சான். சிவனோ அல்லன் ஆன்முகன் அல்லன் திருமாலாம் அவனோ அல்லன் மெய்வரமெல்லாம் அடுகின்றான் தவனோ என்னில் செய்து முடிக்கும் தரமல்லன் இவனோ தான் அவ்வேத முதற் காரணன் என்றான். வேதங்களுக்கு மூலமூர்த்தி எம்பெருமான் கடவுள் இவனாத்தான் இருக்குமோ? என் தம்பி சொன்னது சரி. கடைசியில புத்தி வந்துச்சு ராவணனுக்கு. கம்பனுக்கு ஆசை என்ன தெரியுமா? இந்த ராமனை வாயார பாடணும்னு. ஒரே ஒரு காட்சி சொன்னா முடிச்சிட்டேன். அதோட என்ன தெரியுமா சொன்னான்? இந்த ராமனை பாடுறதுக்கு தெருவில் கோயில்ல சாமி வந்தது. நான் போய் ஒரு தேங்காய் வாழைப்பழம் கொடுத்தேன். அர்ச்சகர் அர்ச்சனை பண்ணி கொடுத்து விட்டார். ராஜாராம் ஐயா வந்து ஒரு மாம்பழம் கொடுத்தார். அம்மா வந்து ஏதோ ஒரு பூ கொடுத்தாங்க. ஆள் ஆளுக்கு ஒன்னொன்னு சாமிச்சு கொடுத்து விட்டோம். இப்போ ஒரு ஆள் அங்கிருந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். இதெல்லாம் சாமி கிட்ட இல்லையோ, நீங்க எதுக்கு கொடுக்குறீங்க? ஏங்க சாமி கிட்ட தேங்காய் இல்ல, வாழைப்பழம் இல்ல, பூ இல்ல, மாம்பழம் அவ்வளவு இருக்கு. சாமி கிட்ட இல்லாதத கொடுங்கப்பா. ஐயோ என்னத்த கொடுக்கறது? கவிச்சக்கரவர்த்தி கம்பர் வந்தார், நான் கொடுக்கறேன். சாமி கிட்ட இல்லாதத நான் கொடுக்கறேன். எங்கிட்ட நிறைய இருக்கிறத நான் கொடுக்கறேன். ராமர் திரும்பி பார்த்தார். அது யாரா சொல்றது? கம்பன். அப்ப சரி, இவன் ஒழுங்கா சொல்லுவான். என்ன தெரியுமா சொன்னார்? பெருமானே, நான் உனக்கு வாழைப்பழம் கொடுக்கல, மாம்பழம் கொடுக்கல, தேங்காய் கொடுக்கல, செல்வத்தை கொடுக்கல, தங்கத்தை கொடுக்கல, வெள்ளிய கொடுக்கல, பூமிய கொடுக்கல. அதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு. உங்ககிட்ட இல்லாத ஒன்றை எங்கிட்ட நிறைய இருக்கிறத கொடுக்கறேன், வாங்கிக்கோ. அது என்னன்னு கேட்டார் ராமன். கவிச்சக்கரவர்த்தி பேசினார். மூர்த்திக்கு. எந்த மூர்த்திக்கு? பெருமானாகிற ராமனாகிற மூர்த்திக்கு. ஆராதனை என் அறியாமை ஒன்றுமே. அறியாமைன்னு ஒண்ணு, முட்டாத்தனம்னு ஒண்ணு, படிக்காத தனம்னு ஒண்ணு. அவங்கிட்ட இல்ல, எங்கிட்ட இருக்கு. நம்மள்ட்ட அறியாம இருக்கா இல்லையா? எக்கு தப்பா இருக்கு. படிக்க படிக்கத்தான் எவ்வளவு படிக்கலன்னு தெரியுது. கேட்க கேட்க விட்டுத்தான் இவ்வளவு கேட்க விட்டுட்டோமேன்னு தெரியுது. 80 வருஷம் கம்பன் விழா நடந்த ஊர்ல நமக்கு அத்தனை பாட்டும் பாடமாய் இருக்க வேண்டாம் இல்லையே? அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? கைக்கு கிடைச்சத வாய்க்கு போக முடியாம கெடுத்து விட்டோமே. இந்த மண்ணல பிறந்தா ஒரு நாளைக்கு 2 கம்பன் பாட்டையாவது படிக்க வேண்டாம். அதுதான் கம்பன் அடிப்படைக்க நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு செயல். மூர்த்திக்கு ஆராதனை, நாராயண மூர்த்திக்கு ஆராதனை என் அறியாமை ஒன்றுமே. என் அறியாமைய கொடுத்து விட்டேன், அவன் அறிவை கொடுக்கறான் போதும். இப்ப புரிஞ்சுதா யார் காரணம், எது காரணம்? ராவண வதைக்கும் எம்பெருமான் வந்து தானாக இங்கே இருந்து தன்னை உயர்த்தி இப்படித்தான் வாழ வேண்டும் என்று காட்டியதற்கும் அவன் அறக்கருணையும் மறக்கருணையும் காரணம். இதற்கு காரணமாயிருந்தவர்கள் சீதாதேவி, ராவணேஸ்வரன், தசரதன், கைகேகி, கூனி, முக்கியமா சூர்பனகை. இப்ப விளக்கமா தெரியுதா? ஐக்கன் என்ன விடமாட்டார், அப்பவே சொல்லிட்டு போயிருக்கார். யாரு காரணம், எது காரணம்னு புரியுறாப்புல சொல்லுங்க சொன்னாரா இல்லையா? இப்ப புரியுதா இல்லையா? புரிஞ்சா கைய தட்டுங்க, புரியலன்னா என் தலைய தட்டுங்க. அவ்வளவுதானே ஐயா? சரிதானா? நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தண்டனிட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
வணக்கம் அன்பர்களே. இணையதளத்தில் இருந்து எடுத்த திரைக்குறிப்புகள். தமிழ் திரை இசை உலகில் கவி காமு ஷெரீஃபும் பாடகர் சீர்காழி கோவிந்தராஜனும் ஒன்றிணைந்த பாடல்கள் தனி கவனம் பெற்றிருக்கின்றன. 1961 SSR விஜயகுமாரி நடிப்பில் வெளியான பணம் பந்தியிலே படத்தில் கே.வி. மகாதேவன் இசையமைப்பில் உருவான பாடல் இது. சாதாரண எளிய மக்களின் வாழ்க்கையையும் அவர்களின் பொருளாதாரத்தையும் அதனால் கூடுதலாக உருவாகின்ற பொருளாதார நெருக்கடிகளையும் வெளிப்படுத்துகின்ற விதத்தில் அமைந்திருக்கும் இந்த பாடல் இப்படி துவங்கும். பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே, இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லை, பிழைக்கும் மனிதனில்லை. அதாவது கடுமையான எழுத்து தமிழ் இல்லாமல் எளிய மக்களின் பேச்சு மொழியில் இப்பாடல் இருப்பது சிறப்பு. ஒன்னும் தெரியாத ஆளானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனித கூட்டம் நாளும் தப்பாதே. என்ன அறிவு இருந்துட்டாலும் பணமில்லாத ஆள உலகம் எந்த நாளும் மனிதனாக மதிக்க மாட்டாதே என பணத்தின் பலத்தையும் பணமில்லாதவரின் பலவீனத்தையும் ஒரு சேர சொல்லும் இந்த பாடல் பணமில்லாதவர்களுக்கு எதிராக சமூகம் உருவாக்கும் மதிப்பீட்டுகளை பற்றி சொல்லுகின்றது. ஆளை ஆளு புகழுவதெல்லாம் பணத்துக்காகத்தான். பணம் அகன்றுவிட்டால் புகழ்ந்த கூட்டம் இகழும் உண்மைதான். ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை. அதை எண்ணி பார்த்து நடக்காதவன் அடைவான் தொல்லை. தன்னலம் பார்க்காமல் பொது நலத்தையே எண்ணி செயற்படும் மக்கள் அடையும் வீழ்ச்சியை இப்படி உணர்த்துகின்றது இந்த பாடல். உன்னால் உயர்ந்த நிலையடைந்தோர் நிறைய பேர்கள் உண்டு. அவர்கள் உனது நிலை தாழ்ந்த பின்பு ஒதுங்குவார்கள் கண்டு. மண்ணாய் அவரை மதித்து நீயும் துணிவே கொண்டு நாளும் முயன்று மேலும் பாடுபட்டால் வெற்றியும் உண்டு. இயல்பாகவே தனது தனித்த வெண்கல குரலில் பாடும் சீர்காழி கோவிந்தராஜன் இந்த பாடலை இன்னும் கூடுதலாக தன் குரலை உயர்த்தி பாடியிருப்பதை அனுபவிக்க வேண்டுமென்றால் அந்த பாடலை ஒருமுறை கேட்டு பார்ப்போம். பாடலின் அர்த்தமும் தெரியும், பாடுபவர்களின் கம்பீரமும் தெரியும். இனி இந்த பாடலை கேட்டு மகிழ்வோம்.
நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பேச மனித கூட்டம் நாளும் தப்பாதே. ஒண்ணும் தெரியா ஆளானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனித கூட்டம் நாளும் தப்பாதே. என்ன அறிவு இருந்திட்டாலும் பணம் இல்லாத ஆளை, என்ன அறிவு இருந்திட்டாலும் பணம் இல்லாத ஆளை உலகம் எந்த நாளும் மனிதனாக மதிக்க மாட்டாதே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. எண்ணி பார்த்து நடக்காதவன் அடைவான் தொல்லை. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. மண்ணாயவரை மதித்து நீயும் துணிவுமே கொண்டு, மண்ணாயவரை மதித்து நீயும் துணிவுமே கொண்டு நாளும் முயன்று மேலும் பாடுபட்டால் வெற்றியும் உண்டு. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே.
ஒரு பிள்ளை விளையாடிட்டு இருக்குது, ஒரு தாத்தா பழம்பெடும் நடிகர் உள்ள வந்த வயசானவர், பசங்க எல்லாம் விளையாடி இருந்தவங்க, ஐயோ தாத்தா ரொம்ப வந்துருந்தானா. அதுக்கு ஒருத்தர் கேட்டிருக்கான், ஒரு பையன் கேட்டிருக்கான், ஏண்டா தாத்தா திட்டுவாரா? இல்லடா, நம்ம இங்க இருக்கோம் தெரிஞ்சா கூப்பிட்டு பேசுவாருடா. இப்படி பயந்து போற மாதிரியான ஒரு பெரியவர்கள் இருந்தா என்ன நிலை? நல்ல வார்த்தைகள், இனிமையாக உங்களுடைய உடலுக்குத்தான் வயதாகிற தவிர உங்களுடைய சிந்தனைக்கும் மூளைக்கும் என்றும் வயதாகவில்லை என்கின்ற நினைப்பில் எல்லோரும் இன்புற்று இருப்பது அல்லால் வேறு ஒன்றும் அரியன் பராபரமே என்று நினைத்து பாருங்கள். எல்லா உயிர்களும் உங்களுக்கு முன்னால் வந்து மண்டியிடும். அந்த ரகசியம்தான் விதி. வலியதுதான் விதி, மிக வலியது. நம்முடைய செயல்பாடுகளால் தான் நாம் கர்மாக்களை சேர்த்துக் கொண்டே போகிறோம் என்று குருமார்கள் சொல்லுகிறார்கள். அந்த கர்மாவை கரைப்பது நல்ல ஆற்றல் கொண்ட வார்த்தைகளால், நல்ல ஆற்றல் கொண்ட சிந்தனைகளால் அதை எடுத்துக்கொண்டு போவது. என்ன கேட்டா இங்க ஏன் தெரியுமா அன்பு திருக்கோயில்னு சொல்லாம அறிவு திருக்கோயில்னு வச்சாங்க? யோசிச்சு பார்த்திருக்கோமா? இப்போ நினைச்சு பாருங்களேன், ரொம்ப புத்தியா இருந்தா அருட்காப்பு வச்ச இடத்துல மறைமுகமா லத்திய சொல்லிட்டுகிட்டு ஒரு தாத்தா வருவாருங்கிறத நம்ப முடியாதுங்க. அறிவு இருந்தா எப்படிங்க நம்புறது? அறிவு நம்பாதே. அறிவு இல்லைன்னு சொல்லி விவாதிக்குமே. அறிவு ஏன் அறிவு திருக்கோயில் வச்சாரு தெரியுமா? என்ன கேட்டா ஐயாவுடைய குருஜீவனுடைய அறிவு என்கின்ற விளக்கத்தை வாசித்து பார்த்தேன். அறிவு என்கின்ற விளக்கம் என்ன தெரியுமா? வள்ளுவன் சொல்ற விளக்கம் தான். மறுபடியும் வள்ளுவனுக்கு போறேன். வேதாத்திரியார் சொல்லுகின்ற அந்த அறிவுக்கான விஷயத்திற்குள் நான் போறேன். வள்ளுவனை தான் கைப்பிடிக்கிறேன். வள்ளுவன் சொல்கிறான், யாரோ ஒருவன் துன்பப்படுகிறான்னு நினைச்சுக்கோங்களேன். அந்த பட்ட துன்பத்தை என் துன்பம் போல் நான் உணரலன்னு வச்சுக்கோங்களேன். நான் பெற்ற அன்பினால் பயனில்லை என்று சொல்லவில்லை. வள்ளுவனுக்கு தெரியாதா அன்புன்னு போடாம ஏன் அறிவுன்னு போட்டான்? அன்பினால் ஆகுவது உண்டோ பிரிதி நோய் தன்னோய் போல் போற்றா கடைனா தலை தட்டலையே, ஒரிஜினலா இருக்குதே. அன்பினால் ஆகி போ. யாரோ ஒருத்தங்க பாருங்க, சமீபத்துல எங்க சென்னை சிட்டியில ஒரு ஆக்சிடென்ட், பையன் துடிக்கிறான், சின்ன பையன். எல்லாருமே வேடிக்கை. இப்ப பாத்தீங்களா, நம்முடைய நான் சொல்றது முன்னாலே ஒருத்தர் சொல்லிட்டாரு. முதல்ல எல்லாம் தாத்தா காலத்துல எல்லாம் போய் உதவி செய்வாங்க, அப்பா காலத்துல அது அப்படியே குறைஞ்சு வேடிக்கை பார்த்தாங்க. இப்போ அப்படி அப்படி நடந்துட்டு இருக்க ஒண்ணு, ஒரு மலையாள லேடிங்க பொழந்துட்டு ஓடி வந்துச்சு பாருங்க. அந்த கூட்டத்தை எந்த மோனேன்னு வந்துச்சுங்க. அந்த புள்ளைய எடுத்துட்டு ஆட்டோவை கூப்பிட்டு போட்டுட்டு நேரம் ஆஸ்பத்திரிக்கு ஓடிச்சு. ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் பண்ணிட்டு வெளியில வந்து அவங்க மருந்து சீட்டு கேக்குறாங்க. உடனே இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வாங்க, வெளியில ஓடி போய் கடையில மருந்து கடையில மருந்து சீட்டு கேக்குறாங்க. அவ மருந்து குடுன்னு, உடம்பெல்லாம் ரத்தம். பாட்டி அவர் சொன்னாரு, காசா காசு அப்படின்னாரு. காசு இல்ல, மருந்து இல்லன்ட்டாரு. உடனே தன்னுடைய காதல இருக்கிற கடுக்கனை கழட்டி கையில கொடுத்துட்டு, நான் காசு கொடுத்து வாங்கிட்டு மருந்து குடுன்னு மருந்து வாங்கிட்டு உள்ள போயிருச்சு. உள்ள போய் உள்ள கட்டெல்லாம் போட்டு ஐசியூ வார்டுல எல்லாமே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா மருந்து கடைக்காரர் உள்ள ஓடி வர்றாரு. பார்த்த அடிப்பட்டது அவர் புள்ள. இத தூக்கி சுமந்துச்சு இல்ல, அது யாருனே தெரியாது. நான் உன்ன சொல்லவா, இந்த பெண்கள் இருக்கிறோம்ல, நம்ம எல்லாருக்கிட்டே அந்த குணம் இருக்குங்க. பக்கத்து வீட்டுல வீடு பூட்டி இருந்துச்சுன்னா வாசல்ல வந்து உட்கார்ற குழந்தைக்கு சோறு கொடுக்க மாட்டோம்? வீட்டு கூடி போய் உட்கார வச்சு முகம் கழுவி டிஃபன் கொடுத்து ரெடி பண்ணி டியூஷன் கண்ப மாட்டோம்? இன்னைக்கு அந்த குணம் குறைந்து விட்டது. தூரத்தில் இருக்கும் பக்கத்து வீடு வெகு தூரத்தில் ஆயிடுச்சு. இந்த நிலை மாற வேண்டும் என்பதுதான். அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. ஒரு மிருகத்துக்கு தெரியாதுங்க, ஆனால் மனிதனுக்கு தெரியும். மற்றவர்களுடைய நோய் அது என் நோய் என்று, மற்றவர்களுடைய துன்பம் என் துன்பம் என்று இந்த புத்திக்கு விளங்கணும். இந்த புத்திக்கு விளங்கினாத்தான் அன்பு முகிழ்க்கும். அறிவற்றதல்ல அன்பு. அறிவு இல்லாமல் போனால் அது அடிமைத்தனம். எங்கே அறிவு செயல்பட வேண்டுமோ அந்த இடத்தில் செயல்பட வேண்டும். இதை நான் பல இடங்கள்ல நான் ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு வருஷமா நடந்தது இது, என் வாழ்க்கையில ஒரு வருஷம் ஆச்சு இது நடந்தது. என்னுடைய அப்பா தவறினார் நாகராஜையா தெரியும், 2017 ஆறு மாசம் கழிச்சு. நான் ரொம்ப வெளிப்படையா சொல்லிட்டேன், ஒரு 3 நிமிடங்களில் நான் முடித்துக் கொள்கிறேன். எங்க ஆறு பேரும் உட்கார வச்சிருந்தாங்க. எங்க அம்மா, 5 பேர், அம்மாவும் சேர்த்து 6 பேர். நல்ல வேலை யாருடைய கணவன்மாரும் மனைவி மாறும் அங்க இல்ல. எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, நாங்க எல்லாம் 5 பேர் உட்காந்துருக்கோம். எங்க அம்மா திடீர்னு ஒரு டிக்ளரேஷன், எங்க அப்பா அம்மா போட்ட நகை என்கிட்ட இருக்கு, 80 பவுன். இது எல்லாம் சுல்தானாவுக்கு தான், நான் தான் பர்வீன் சுல்தானா, சுல்தானான்னு கூப்பிடுவோம் வீட்டுல. நான் அப்படியே உறைஞ்சிட்டேன் ஒரு நிமிஷம். 80 பவுன், 80 பவுன், அதுவும் அம்மாவுடைய. எங்க அம்மா திருநெல்வேலிக்காரங்க, எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நகை கொடுக்காதுங்க. எங்க அம்மா கொடுக்கவே கொடுக்காது. நீங்களா போட்டீங்க அப்படின்றோம், நிறைய போட்டிருப்பாங்க. அப்பாக்கு அப்புறம் எல்லாம் கழட்டி வச்சுட்டு என்ன கொடுக்கறேன்றாங்க. எங்க அண்ணன் இல்ல, ஏன் இதே மாதிரிதான் எங்க கொலை வழக்கப்படி, எங்க மத வழக்கப்படி அம்மா கிட்ட இருக்கிற நகை சொத்துரிமையா யாரும் கேட்க முடியாது. அவ யாருக்கு நினைக்கிறாலும் உங்களுக்கு கொடுக்கலாம், சுல்தானாவுக்குதான் அப்படின்னாங்களா. அதுல ஏன்னு கேட்டான் பாருங்க, எங்க அண்ணன் அவன் தாங்க திருப்பியும் கேக்குறான், ஏன் நாங்கெல்லாம் எதுல குறை வச்சோம், எங்க அம்மா சந்த அந்த ஸ்டேட்மெண்ட்ட குடுத்துறேன். அதுக்கப்புறமா நான் வந்து அந்த 80 பவுன் என்ன பண்ண போறேங்கிறது என்னுடைய அம்மா என்னை எப்படி வளர்த்திருக்காங்களோ அதை பொறுத்து. அதை பத்தி கவலை வேண்டாம். சரியோ? அம்மா சொன்னாங்க, ஏன் தெரியுமா, இவளுக்கு தான் என்னோடது எல்லாம்னு இப்ப முடிவு பண்ணல, ரொம்ப காலத்துக்கு அப்புறமா முன்னாடியே முடிவு பண்ணியிருந்தேன். ஏன்னு கேட்டாங்க. எங்க அம்மா சொல்றாங்க, 4.5 வயசு இருக்கும் அவளுக்கு, தம்பி பிறந்திருக்கான், ஆபரேஷன், அவன் கட்டில கிடக்குறான், நான் வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒரு பெரிய பீரோ, அந்த பீரோவை நான் தள்ளிட்டு இருக்கும் போது நீங்க 4 பேரும் விளையாடிட்டு இருக்கீங்க, உங்க வாப்பாவும் அப்படிதான் நடந்து போயிட்டு இருக்காரு, யாரும் வந்து துணை செய்யல. இந்த குட்டி ஓடி வந்துட்டு என்னோட சேர்ந்து அந்த இரும்பு பீரோவை தள்ளுச்சு. அப்பதான் அந்த குழந்தைய நான் பார்த்தேன். அப்போத்துல இருந்து இது வரைக்கும் அவ என்னை எந்த சுமையும் தூக்க விட்டதில்லை. அவ நான் எந்த வேலை செஞ்சாலும் வந்து அதுல பங்கு எடுப்பா. நான் தூங்கும்போது அவ என்னுடைய கால் பிடிக்காம அவ தூங்கினதில்லை. கால் பிடிச்சிடுவா அம்மாவுக்கு, ஏன்னா அம்மா கால் வலிக்கும்னு எனக்கு தெரியும். கால் பிடிச்சு விடாம தூங்கினதில்லை. என் முன்னால் அவ எதிர்த்து பேசினதில்ல, என் முன்னால் அவ கால் நீட்டினதில்ல, நான் மேல கீழே உட்காரும்போது அவ மேல உட்கார்ந்ததில்ல, அவ என் கூட அப்படி இருந்திருக்கா அப்படின்னாங்களா. அப்புறம் சொல்லிட்டு சொல்றாங்க, எந்த ஒரு குழந்தை தன் பெரியவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய சுமையை தன் கைக்கு மாற்றிக் கொள்கிறதோ அந்த குழந்தை அந்த முதியவர்களை முதிர முதிர பார்த்துக் கொள்ளும். எந்த பெற்றோர் தன் குழந்தையை சுமை தூக்கிவிடக் கூடாது என்று போய் போய் மூட்டையை தூக்கிக் கொள்கிறார்களோ, நீங்கள் முதிர முதிர உங்கள் குழந்தையை நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். என் குழந்தை என்ன பாத்துக்கிறான் அப்படின்னு சொன்னாங்களா, இப்ப புரியுதா? அன்பாக இருத்தல் என்பது புத்திசாலித்தனம், சொத்து கிடைக்கும். சொத்து இல்லை, பெரியவர்களின் உற்றார் உறவினர்களின் நண்டை அயலாளவர்களின் சமூகத்தின் ஆசீர்வாதமும் சேர்ந்து கிடைக்கும் என்றால் நாம் அன்பாகத்தானே இருக்க வேண்டும். அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம். அதனால் தான் அன்பு திருக்கோயில் என்று சொல்லாமல் அறிவு திருக்கோயில் என்று சொன்னார். அன்பாக இருத்தல் என் குழந்தைகளே புத்திசாலத்தின் பார்ப்பட்டது. நான் என் சொத்து சுகத்தை, என் அருளை, என் ஆசீர்வாதத்தை உங்களுக்காக விட்டு செல்ல வேண்டும் என்றால் அறிவுடன் இருங்கள். அறிவுடன் இருப்பது என்பது அன்பாக இருத்தலுக்கான அடிப்படை என்று நமக்கு சொல்லித் சென்ற இந்த பெரியவருடைய பெயரால் நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு தனி மனிதனும் மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த உலகம் மிக அழகாக இருக்கும். காரணம், எங்களுடைய இஸ்லாத்தில் சொல்லுவார்கள், நாம் சொர்க்கத்திற்குள் நுழைந்தால், இறந்து நாம் சொர்க்கத்திற்குள் நுழைந்தால் முதலில் மகிழ்ச்சி உறுவது யார் என்றால் முகமது நபிகளோ அல்லது நம்மை பெற்றவர்களோ நம் நண்பர்களோ இல்லையாம், நம்மை படைத்த அந்த இறைவன் தான் ஆகப்பெரிய மகிழ்ச்சி அடைவான் என்ற பொழுது நாம் சொர்க்கத்திற்குள் நுழைவதற்கான வாயில் என்பது நாம் அமைதியாகவும் நாம் அன்பாகவும் இருப்பது. இதனால் அடுத்தவர்களுக்கு அதை கடத்த முடியும் என்று சொல்லி அத்தனை பேரையும் என் தமிழால் வாழ்த்தி நாம் தனி மனித அமைதி பெறுவோம், மன தூய்மையாக இருக்க நாம் பாடுபடுவோம், இந்த உலகம் அமைதியாக இருக்கட்டும், இந்த உலகம் செழித்து நம் தலைமுறைக்கு அற்புதமான ஒரு உலகமாக அமையட்டும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு பிள்ளை விளையாடிட்டு இருக்குது, ஒரு தாத்தா பழம்பெரும் நடிகர், உள்ள வந்து வயசானவர், பசங்க எல்லாம் விளையாடி இருந்தவங்க, ஐயோ தாத்தா ரொம்ப வந்துருந்தானா, அதுக்கு ஒருத்தர் கேட்டிருக்கான், ஒரு பையன் கேட்டிருக்கான், ஏண்டா தாத்தா திட்டுவாரா, இல்லடா நம்ம இங்க இருக்கோம் தெரிஞ்சா கூப்பிட்டு பேசுவாருடா, இப்படி பயந்து போற மாதிரியான ஒரு பெரியவர்கள் இருந்தா என்ன நிலை? நல்ல வார்த்தைகள் இனிமையாக உங்களுடைய உடலுக்குத்தான் வயதாகிற தவிர உங்களுடைய சிந்தனைக்கும் மூளைக்கும் என்றும் வயதாகவில்லை என்கின்ற நினைப்பில் எல்லோரும் இன்புற்று இருப்பது அல்லால் வேறு ஒன்றும் அறியன் பராபரமே என்று நினைத்து பாருங்கள், எல்லா உயிர்களும் உங்களுக்கு முன்னால் வந்து மண்டியிடும். அந்த ரகசியம்தான் விதி வலியதுதான், விதி மிக வலியது. நம்முடைய செயல்பாடுகளால் தான் நாம் கர்மாக்களை சேர்த்துக் கொண்டே போகிறோம் என்று குருமார்கள் சொல்லுகிறார்கள். அந்த கர்மாவை கரைப்பது நல்ல ஆற்றல் கொண்ட வார்த்தைகளால், நல்ல ஆற்றல் கொண்ட சிந்தனைகளால் அதை எடுத்துக்கொண்டு போவது. என்ன கேட்டா இங்க ஏன் தெரியுமா அன்பு திருக்கோயில்னு சொல்லாம அறிவு திருக்கோயில்னு வச்சாங்க? யோசிச்சு பார்த்திருக்கோமா? இப்போ நினைச்சு பாருங்களேன், ரொம்ப புத்தியா இருந்தா அருட்காப்பு வச்ச இடத்துல மறைமுகமா லத்திய சொல்லிட்டுகிட்டு ஒரு தாத்தா வருவாருங்கிறத நம்ப முடியாதுங்க. அறிவு இருந்தா எப்படிங்க நம்புறது? அறிவு நம்பாதே, அறிவு இல்லைன்னு சொல்லி விவாதிக்குமே. அறிவு ஏன் அறிவு திருக்கோயில் வச்சாரு தெரியுமா? என்ன கேட்டா
தமிழ் நெஞ்சங்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் இதே நேரம் உங்களை சந்திக்க விழைகின்றேன். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை இவனை 021-739-879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு உங்களை பணிவொன்றுடன் வேண்டிக் கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விழையும் அன்பர்கள் இவனை தொடர்பு கொண்டால் உங்களது படைப்புகளை இந்த வானொலியில் மக்களுக்கு சேர்ப்போம். www.planetaudio.org என்கின்ற இணையதளத்தில்
இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கொன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள்.